அதிக இந்த நிகழ்ச்சி வழங்குவது உங்க லோக்கல் தமிழ் அசோசியேஷன்.
நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது வளையாபதி. வளையாபதியின் ஆசிரியர் பெயர் இயற்றப்பட்ட காலம், அக்காவிய தலைவனின் பெயர், காவியத்தின் கதை போன்றவை தெரியவில்லை. இக்காவியத்தின் 72 பாடல்கள் தான் கிடைத்துள்ளன. அதில் 66 பாடல்கள் 14 நூற்றாண்டில் தோன்றிய புறத்திரட்டிலும், 3 பாடல்கள் சிலம்பின் அடியார்க்கு நல்லார் உரையிலும் மேற்கோளாகவும், 2 பாடல்கள் யாப்பெருங்காரிகை என்னும் இலக்கண நூலின் பெயர் தெரியாத ஒரு அறிஞரால் இயற்றப்பட்ட விரித்துறையில் மேற்கோளாகவும், இளம் பூரணாரின் தொல்காப்பிய உரையில் மேற்கோளாக காட்டப்படுவதும், கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று கருதப்படுவதுமாகிய எஞ்சிய ஒரு பாடல் நச்சினார்க்கினியர் உரையில் மேற்கோளாகவும் கிடைத்துள்ளன. இது ஒரு சமண நூல் ஆகும். புகார் நகரில் நவகோடி நாராயணன் என்னும் செல்வ செழிப்பு மிக்க வணிகன் இருந்தான். அவன் சைவ சமயத்தவன். அவனுக்கு 2 மனைவியர். முதல் மனைவி அவன் குலத்தை சார்ந்தவள், 2வது மனைவி வேறு குலத்தை சார்ந்தவள். அவன் வேறு சாதி பெண்ணை மணந்ததை எதிர்த்து அவன் குலத்தவர்கள் அவனை சாதியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக அச்சுறுத்தவே அவன் தன் 2வது மனைவியை விட்டு பிரிந்தான். அவன் பிரிந்த சமயத்தில் அப்பெண் கருவுற்றிருந்தாள். பின்னர் அவன் கடற்பயணம் மேற்கொண்டு பெரும் பொருள் ஈட்டி திரும்பி வந்து தன் முதல் மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான். 2வது மனைவி தன் துன்பம் தீர காளி தேவியுடன் வழிபட்டு வந்தாள். சில மாதம் கழித்து அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனை நன்முறையில் வளர்த்தும் வந்தாள். அச்சிறுவனுடைய விளையாட்டுத் தோழர்கள் அவன் தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று எள்ளி துன்புறுத்தவே அச்சிறுவன் அது பற்றி தன் தாயிடம் முறையிட்டான். அவள் ஒரு வழியாக அவன் தந்தையின் பெயரை அவனுக்கு தெரிவித்தாள். அது கேட்ட அவன் தந்தையை தேடிச் சென்று தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். ஆயினும் ஊர் கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நவகோடி நாராயணன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். பின்னர் அவன் தாய் காளியின் உதவியால் செட்டி சாதி பெரியவர்களிடம் தன் கற்பின் உண்மையை நிலைநாட்டுகின்றாள். நாராயணனும் அவனை தன் மகனாக ஏற்று அவனுக்கு வீர வாணிபன் என பெயரிட்டு அவர்களுடன் இனிது வாழ்ந்தான். இதுதான் வளையாபதியின் கதை. இந்த வாரம் முதல் 72 பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இந்த கதையின் மீதி பகுதியை அடுத்த வாரமும் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
அடைய முடியாவிட்டால்
ஐயா வணிகரே, வணக்கம். தாங்கள் செய்ய சொன்ன நகைகள் அனைத்தும் செய்து முடித்து கொண்டு வந்து விட்டேன்.
அப்படியா, நல்லது நல்லது, வாருங்கள். கடைப்பையா, அந்த முன்பதிவு சிட்டையிடு. செய்ய சொன்னவை எல்லாம் வந்து விட்டதா என சரிபார்க்கணும்.
இதோ எடுத்து தர முதலாளி. இந்தார்கள் அந்த குறிப்பு சீட்டு.
வரிசையை எடுத்து வைப்பா. முத்து 6, 10. சரியா இருக்கு. பவள மோதிரம் 12. சரி. தங்க வளையல் ஜெமிக்கி 12 ஜத. வங்கி 4 ஜத. ராக்கொடி 6. சரி. சூரிய பிரப 1, 2, 3, 4. சரி. சந்திர பிரப 4. ஒட்டியானோ 1, 2, 3 அந்த இங்க இருக்கு 4. தங்க 6, 1. எல்லாம் சரியா இருக்கு. அண்ணே குமரனே, நீங்க இதையெல்லாம் சிட்டையில் இருக்கிற பவுன் கணக்குப்படி சரியா இருக்கான்னு எடை போட்டு எடுத்து வைங்க. நான் உருப்படி கணக்குப்படி பார்த்துட்டு வந்துடுறேன்.
சரிங்க, துல்லியமா குந்துமணி அளவு கூட குறிப்பு மாறாம எடை போட்டு சரி பார்த்து வச்சிடறேன்.
ஆமாம், அது என்ன தங்க 6, 1 மட்டும் வந்திருக்கு?
இது போன முறை கொடுத்ததுங்க, சரியில்லைன்னு திருப்பி அழிச்சு செஞ்சு தர சொன்னீங்க.
ஓஹோ ஹோஹோ, அந்த ஆரமா? இங்க கொடுப்பா. இப்ப எவ்வளவு மஞ்ச பூத்து இருக்கு. போன முறை செம்பு அதிகமாயிருச்சோ சிவியர்னு தெரிஞ்சிச்சு. பொண்ணு மாத்துல பொலிவில்லைன்னா நல்லா இருக்காது இல்ல?
ஆமாங்கய்யா, வாஸ்தவமான பேச்சு. அந்த 10 பிடி ஆரம் 10 பவுன்ல செய்யறப்ப எவ்வளவு செம்பு கலக்கறோம்னு விதி இருக்கோ அதுபடிதான் கலக்கணும். கூடத்துல இருந்த தொழிலாளி செம்ப கலந்தது வெளியில தெரியாம கலக்கணும் ஐயா, இல்லைனா பொண்ணு மாத்து குறைஞ்சிடும்ல. கலப்படம் பண்றதெல்லாம் உலோகமானாலும் வரைமுறை இல்லைனா சரிப்பட்டு வராதுங்கல்ல.
ஓஹோ, கலப்படம் சரியா வராதோ? சரி, பொண்ணும் செம்பும் வச்சு ஏதாச்சும் செய்ய முடியுமா?
முடியாதுதான். எதுக்கு பொருள் செய்யணும்? பொண்ண போட்டு புடம் போட்டு உருக்கி கலந்து தட்டி கஷ்டப்படுத்தணும். அப்படியே இருந்தா பொண்ணு சொக்க தங்க மாதிரி சும்மா தக தகன்னு மின்னும் இல்ல. செம்போட கலந்து எதுக்கு சீப்பட வைக்கணும்? ஐயா, நெஞ்சார சொல்றேன், பொழப்புக்காக செய்யறனே தவிர செம்பு கலக்காத சொக்க தங்கத்தை பாக்கறதுலதாயா எங்களுக்கு பரவசமே.
ஓஹோஹோ, அப்போ தங்கம் வேற ஏதாவதோடு கலந்துருச்சுனா அதோட பொலிவு போயிருமோ?
என்னங்க ஐயா, ஏதோ தெளிவு வந்தது போல பாதியிலேயே நிறுத்திட்டீங்க.
ஆமாங்க ஐயா, தெளிவு கிடைத்து விட்டது. இத பாதியிலேயே நிறுத்த வேண்டியதுதான். பொண்ணு போய் கலக்கலன்னா செம்பு செம்பா அதோட தனித்தன்மையில இருக்கும்ல.
என்ன நாராயணா, என்னை உடனே வர சொன்னாயாமே. கடைப்பையன் வந்து சொன்னவுடன் விரைந்து வருகிறேன்.
வந்து விட்டாயா செழியா? நான்
நண்பா, என்ன ஆயிற்று உனக்கு? உன் தடுமாற்றமும் கவலை தோய்ந்த முகமும் ஏதோ குழப்பத்தில் நீ இருக்கிறாய் என்பதாக படுகிறது எனக்கு.
ஆமாம் நண்பா, சரியாக சொன்னாய். நான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன். இந்த கடற்கரையில் சிறுவர்களாக மணல் வீடு கட்டி விளையாடி இருக்கிறோம். காளைகளாக துள்ளி திரிந்து பல வீர விளையாட்டுகளை விளையாடி கழித்திருக்கிறோம். அப்போதெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தின் ஓசையாக இருக்கும் இந்த கடல் அலையோசை இப்போ துன்பத்தின் ஓசையாக தெரிகிறது.
என்ன ஆயிற்று? ஏன் இவ்வாறு விரக்தியில் இருக்கிறாய்? அன்று போலத்தான் இன்றும் கடல் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறது. வா, காலார நடந்து அலைகள் கால்களை தழுவ சிறிது தூரம் நடந்து போகும். என்ன நாராயணா, என்னை உடனே வர சொன்னாயாமே. கடைப்பையன் வந்து சொன்னவுடன் விரைந்து வருகிறேன்.
வந்து விட்டாயா செழியா? நான்
நண்பா, என்ன ஆயிற்று உனக்கு? உன் தடுமாற்றமும் கவலை தோய்ந்த முகமும் ஏதோ குழப்பத்தில் நீ இருக்கிறாய் என்பதாக படுகிறது எனக்கு.
ஆமாம் நண்பா, சரியாக சொன்னாய். நான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன். இந்த கடற்கரையில் சிறுவர்களாக மணல் வீடு கட்டி விளையாடி இருக்கிறோம். காளைகளாக துள்ளி திரிந்து பல வீர விளையாட்டுகளை விளையாடி கழித்திருக்கிறோம். அப்போதெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தின் ஓசையாக இருக்கும் இந்த கடல் அலையோசை இப்போ துன்பத்தின் ஓசையாக தெரிகிறது.
என்ன ஆயிற்று? ஏன் இவ்வாறு விரக்தியில் இருக்கிறாய்? அன்று போலத்தான் இன்றும் கடல் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறது. வா, காலார நடந்து அலைகள் கால்களை தழுவ சிறிது தூரம் நடந்து போர்வோம்.
செழியா, இந்த அலையைப் போல என் வாழ்க்கையும் ஆகிவிட்டது. கடலுக்கும் கரைக்கும் இடையே தவிப்புடன் ஓடியே தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற இந்த அலை யாழினி எனும் அன்பு கடலுக்கும் தேவி எனும் வாழ்க்கை கரைக்கும் இடையே நான் அலை கழித்துக் கொண்டிருக்கிறேன்.
பேசாதே, இது நீயாக தேடிக்கொண்டது. அப்போதே நான் தடுத்தேன். யாழினியுடனான நட்பை ஆரம்பத்திலேயே தவிர்க்க சொன்னேன். திருமணமானவன் என எச்சரித்தேன், நீ கேட்கவில்லை என்று அவதிப்படுகிறாய்.
செழியா, என்னை வார்த்தைகளால் கொல்லாதே, கொல்லாதே. உன் கருத்தை ஏற்று நடந்திருக்க வேண்டும். இன்று தேவியின் மாமாவும் என் மாமாவும் கடைக்கு வந்திருந்தனர். வார்த்தை எனும் சாட்டைகளால் என்னை வதைத்து விட்டனர்.
பின்னர் நீ செய்த வேலைக்கு உன்னை அடிக்காமல் விட்டார்களே என்று நிம்மதி கொள். என்ன செய்தாலும் தான் என்ன, நீ மாறவா போகிறாய்? நல்ல மாட்டுக்குத்தான் ஒரு சூடு என்று சொல்வார்கள். நீதான் மாடல்லவே, மனிதன் தானே. எத்தனை சூடு போட்டாலும் மருந்து தடவி விடுவாள் உன் யாழினி.
செழியா, நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நம்பி உன்னை அழைத்திருக்கிறேன். நான் இப்போது தந்தையடா. யாழினி கருவுற்றிருக்கிறாள். ஆனால் எந்த ஒன்றுக்காய் யாழினியின் உறவை வேண்டி சென்றேனோ அதனை இப்போது ஆராதிக்க முடியவில்லை. அந்த மழலை எனக்கு சேயாக எந்த நிலையிலும் ஏற்கப்படாது என்பதை எனக்கு என்னுடைய மாமன்மார் உணர்த்திவிட்டனர். எனவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன்.
என்ன முடிவு அது?
யாழியுடனான உறவை இனி நான் தொடரப்போவதில்லை. செழியன்
முட்டாளாடா நீ. கருவுற்ற மங்கையை கைவிடுதல் ஆடவனுக்கு அழகல்ல.
கைவிட மனம் வரவில்லை. செழியா, இதில் கொஞ்சம் பொற்காசுகள் வைத்திருக்கிறேன். அவள் பெற்றுக்கொள்ள மாட்டாள். இருப்பினும் குழந்தை வளர்ப்பிற்காகவும் என் மன ஆறுதலுக்காகவும் என்று சொல்லி அவளிடம் இந்த பொற்காசுகளை தந்துவிடும்.
உனக்காக நான் இதை செய்கிறேன். ஆனாலும் மனது கனத்து போய்விட்டதடா.
செழியா, இந்த கையால் ஆகாத அப்பன் யாரும் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிடும். என் நிலையை புரியவை அவளுக்கு. காலச்சூழலில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். என்று கால தேவன் கை காட்டுகிறானோ அன்று சங்கமிக்கலாம் என்று அவளிடம் சொல்லிவா.
சரி, நீ புறப்படு. இருட்டிவிட்டது. உன் தேவி உனக்காக காத்திருப்பாள். வருத்தம் தருவதாக இருந்தாலும் இது சரியான முடிவுதான். நான் யாழினிடம் இப்பொற்காசுகளை ஒப்படைத்து விடுகிறேன்.
சென்று வா செழியா, சென்று. செம்பை இப்படி கொடு. தாக சாந்தி, சாந்தி கிடைக்குமா எனக்கு? தேவி, என் மனம் குமுறிக் கொண்டிருக்கிறது.
ஏன், எதற்காக? 4 நாட்களாக தங்களை காணாது என் உள்ளமும் அலைக்கழிந்து கொண்டுதான் இருக்கிறது.
நன்றாக நாடகம் ஆடுகிறாய் தேவி. உன் மாமனையும் என் மாமனையும் ஒன்றாக அனுப்பி வைத்துவிட்டு இப்போது கேள்வி கேட்கிறாயா? கேள்வி
என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு எதுவும் புரியவில்லை. இருவரையும் நான் அனுப்பினேனா? ஏன் என் மீது இப்படி அபாண்டமாக பழி போடுகிறீர்கள்?
பிறகு நான் இங்கு வராதது உன் மாமனுக்கு எப்படி தெரியும்?
ஐயோ, மெதுவாக பேசுங்கள். உறையூரில் இருந்து உங்கள் பெரியப்பா வீட்டினர் நம் வீட்டிற்கு வந்துள்ளனர். உள்ளே விருந்தினர் அறையில் தான் இருக்கிறார்கள்.
உறையூர் பெரியப்பாவா? அவர் எப்போது வந்தார்?
நேற்று காலை. அதுவரை நீங்கள் வியாபார நிமித்தம் பொன் வாங்குவதற்காக உறையூருக்கு போயிருக்கிறீர்கள் என்றுதான் நானும் நினைத்தேன். உங்கள் பெரியப்பா வந்த பின் நீங்கள் அங்கு வரவில்லை என்று தெரிந்து கொண்டேன். அவர்களை சமாளிப்பது எப்படி என தவித்து போய்தான் என் மாமனை அழைத்து சொன்னேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லையத்தான்.
சரி 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 சரி.
நீங்கள் எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தானே செல்வீர்கள்? ஏன் இப்போதெல்லாம் என்னிடம் மறைக்கிறீர்கள்? என்னிடம் உள்ளதை சொல்லியிருந்தால் இவ்வளவு குழப்பம் வராதல்லவா?
ஓ, அப்படியானால் உன் மாமா தான் என் மாமாவை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாரா? சரி சரி சரி. பாவம், நீ என்ன செய்வாய்?
அப்படி என்னையும் மறந்து செல்லும் அளவிற்கு இடம் உண்டென்றால் அது அவள் வீடாகத்தான் இருக்கும். சொல்லுங்கள், எங்கு சென்றீர்கள்? அந்த யாழினியின் இல்லத்துக்கா? சொல்லுங்கள்.
சரி சரி சரி. ஆமாம் ஆமாம், அங்குதான் சென்றேன். ஆனால் உன்னையும் நம் வீட்டையும் மறந்து 4 நாட்கள் அங்கேயே இருந்து விடுவேன் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை தேவி.
யாழினி, யாழினி, அப்படி அவளிடம் என்ன கண்டீர்கள்? நான் தராத எதனை அவள் உங்களுக்கு தந்துவிட போகிறாள்?
சபாஷ், எப்படி விஷயத்துக்கு வருவது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். நீயே கேட்டுவிட்டாய். ஆமாம் தேவி, நீ தராத ஒன்றைத்தான், என் வாழ்வின் பொக்கிஷத்தைத்தான் அவள் தரப்போகிறாள்.
பொக்கிஷமா? வியாபார செழிப்புடன் விளங்கும் வணிக குல மங்கையான என்னிடம் இல்லாத எந்த பொக்கிஷத்தை அந்த மண்ணுடன் மருவியாடும் மங்கை உங்களுக்கு தந்துவிட போகிறாள்?
ஆமாம், மண்ணுடன் மருவியாடும் மங்கைதான் அவள் மணாளனான என்னுடன் மகிழ்ந்தாடி உயிர் சிற்பம் ஒன்றை தன்னுள் வனைந்து கொண்டிருக்கிறாள்.
என்ன சொல்கிறீர்கள்? உண்மையாக?
ஆமாம், இப்போது புரிகிறதா? நீ தராத ஒரு பொக்கிஷத்தை அவள் எனக்கு தரப்போகிறாள். தாய்மை பேரடைந்த அவள் அருகில் இருக்க என்னை அன்புடன் வேண்டிக் கொண்டதால் தான் அங்கேயே நான் 4 நாட்கள் தங்கிவிட்டேன். என் வாரிசு எனக்கு கிடைக்கப் போகிறது என்றவுடன் வேறு யாரும் எந்த நினைப்பும் என் முன் இல்லாமல் போய்விட்டது.
ஐயோ, பெரியம்மா வருகிறார்.
சரி சரி, அதையெல்லாம் நாம் பிறகு பேசிக் கொள்வோம். நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். என்ன? வணக்கம். நல்லமா பெரியம்மா? ஆஹா, தேனம்மையும் வந்திருக்கிறாளா? வா தேனு, வா 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 வா.
அண்ணா, நாங்கள் நேற்றே வந்து விட்டோம்.
அப்படியா?
வந்த உடனே பூம்புகார் நகரம் முழுவதையும் சுற்றி காட்டுவீர்கள் என்ற ஆவலில் வந்தேன். நன்றாக ஏமாற்றி விட்டீர்கள்.
ஏ தேனு, சும்மா இருக்க மாட்டேன். அண்ணன் வந்ததும் வராதுமா, உன் விருப்பத்தையே சொல்லிவிட்டேன்.
அதானே, வியாபாரத்துக்குன்னு போயிருந்தா முன்ன பின்னதாமா ஆகும். புகார் நகரில் சிறந்த வியாபாரியாக உன் அண்ணன் திகழ்வது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது.
எல்லாம் பெரியவங்களாகிய உங்களுடைய ஆசீர்வாதம் தான் பெரியப்பா. தேனு, இன்னைக்கு அண்ணன் உனக்கு நகரை சுற்றி காட்டுறேன். என்ன, புறப்படு புறப்படு.
சரி அண்ணா, இதோ ஒரு நொடியில் கிளம்பி வந்து விடுகிறேன்.
விளையாட்டு பெண் வளர்ந்து வாலிப பருவம் அடைந்தாலும் சிறுபிள்ளை போல ஓடுவதே.
இருக்கட்டும் பெரியம்மா, நமக்கு அவள் குழந்தைதானே. மேலும் உறையூரில் அவளுக்கு உடன் இருப்பவர் யார்? இங்கு வந்தால்தானே அண்ணன் என்னுடன் செல்லலாம் என்ற ஆசையில் வருகிறாள். அது சகோதரனா எனக்கும் மகிழ்ச்சியைத்தான் தரும் பெரியம்மா. சரி, தேவி உங்களை நன்கு கவனித்துக் கொண்டாளா?
ஆமாம் நாராயணா, எங்களை நன்கு கவனித்துக் கொண்டார். உபசரிப்பில் அன்புடன் உறவுகளை பேணும் உங்களுக்குத்தான் ஆண்டவன் ஒரு குறை வைத்து விட்டானே, அதுதான் எங்களுக்கு எல்லாம் கவலையாக இருக்கிறது.
சரி விடு, புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் மனைவி மகராசியப்பா, அவளை கைப்பிடித்த நேரம்தான் வியாபாரத்தில் குடிகட்டி பறக்கிறாய் நீ. கடவுள் உங்களுக்கு பிள்ளை வரத்தையும் தருவான்.
இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு வாட்டம் அவள் மனதுக்குள் இருப்பதாகவே படுகிறது.
ஆமாம், மனதிற்குள் இருப்பதை இவள் கண்டாள். ஏதாவது கற்பனை பண்ணி கொண்டு உளராதே.
இல்லை, உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஒரு பெண்ணின் கண் பார்வையின் தெளிவையும் தீர்க்கத்தையும் யாரும் இல்லாத போது கலங்கும் கண்களையும் வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். எதையோ மனதுக்குள் வைத்து மறுகிறான்.
அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் வர கால தாமதமானதால் கலங்கி போயிருப்பாள், வேறு ஒன்றும் இல்லை பெரியம்மா.
சரியப்பா, வியாபாரிகளுக்கு வெளியில் 1000 இருக்கலாம், ஆனாலும் குடும்பம்தான் அச்சாமி. அதை மறந்து விடாதே. உன் மனைவியின் மனம் கோணாது நடந்துகொள். நல்ல பிள்ளை, அவள் மனம் வெதும்பினால் நமக்கு எல்லா வகையிலும் நட்டமே. பார்த்து கொள்ளப்பா.
அண்ணா அண்ணா, நான் தயாராக வந்துவிட்டேன். கடை தெருவிற்கு செல்லலாமா? நான் அண்ணியை உடன் அழைத்தேன், வர மறுக்கிறார்கள். நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணா.
அப்படியா தேவி? நீயும் கிளம்பு தேவி, நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா. அனைவரும் செல்வோம். கடை தெருவிற்கு சென்று விட்டு அப்படியே கடற்கரைக்கும் சென்று வரலாம்.
சரி, வருகிறேன். தேனோ இப்பொழுது திருப்தியா? அண்ணனிடம் பேசி காரியத்தை சாதித்துக் கொண்டால் சுட்டி பெண்.
கடல் இந்த கடற்கரையில் விளையாடி கிளிஞ்சல்கள் பொறுக்கிக் கொண்டே காலத்தை கழித்து விடலாம் போல் இருக்கிறது அண்ணா. அண்ணா அண்ணா, கடல் அலைகளில் கால்களை நினைத்து வரலாம். பாருங்கள் அண்ணா.
நீ சிறு பிள்ளையாக இருக்கும் போதுதான் உன் கரங்களை பிடித்துக் கொண்டு உனக்கு காவலாக நான் நின்றிருக்கிறேன். இப்போதுதான் நீ வளர்ந்து பெரியவளாகி விட்டாயே, உன்னை ஒன்றும் அலைகள் தூக்கி சென்று விடாது. நீ ஏசல், வேண்டுமானால் உன் அண்ணியாரையும் அழைத்துக் கொள்ளேன்.
ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வரவில்லை. நீ செல், குதூகலித்து மகிழும் பொழுதுகள் பின்னால் கிடைக்காமல் கூட போய்விடும். உன்னை போல் மனமாகாத போது பட்டாம்பூச்சியாக பறந்து திரிந்திருக்கிறேன்.
அப்போ ரெண்டு பேரும் வரல, சரி கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருங்கள், நான் அலையோரம் செல்கிறேன்.
போயிட்டு வா, போயிட்டு வா.
ஏய் தேனமை, துள்ளி குதித்து ஆடும் போது முத்துமாலை பத்திரம்.
சரி சரி, கவனமாக பிடித்துக் கொள்வேன். உறையூரில் போய் என் தோழிகளிடம் காட்டி மகிழ வேண்டும், தொலைத்து விட மாட்டேன்.
ஏன் தேவி, எப்போது கடற்கரைக்கு வந்தாலும் சிறு பிள்ளை போல நீ குதூகலித்து திரிவாயே. என்னையும் அப்படியே இழுத்துக் கொண்டு கடலாடி மகிழ்வாய். இப்போது உன்னுடைய பட்டுப்புடவை பாழாகிவிடும் என்றுதான் கடல் அலைகளுக்கு பக்கத்தில் செல்லவில்லையோ?
பெரிய பட்டுப்புடவை பாழாக போகிறதாம். என் வாழ்க்கையே என்னவாக போகிறது என்று தெரியாமல் நிற்கிறேன். இதில் பட்டுப்புடவையை பாதுகாத்து வைத்து என்ன செய்ய?
என்ன சொல்கிறாய் தேவி? எதுவும் பாழாக போவதில்லை தேவி, எதுவும் பாழாக போவதில்லை. உன் வாழ்க்கையை உன்னையும் என்னையும் மீறி வேறு யாரும் கொண்டு போய்விட முடியாது.
என்ன சொல்கிறீர்கள், புரியவில்லையே.
புரியும்படி சொல்கிறேன் தேவி. இனி நான் யாழினியை பார்ப்பதில்லை என முடிவு செய்துவிட்டேன்.
என்ன, உண்மையாகவா? நான் கேட்கும் இந்த தருணம் நிஜமானதுதானா?
ஆமா.
பொய்யல்லவே?
பொய்யல்ல, நிஜம். நான் வணங்கும் சர்வேஸ்வரன் மீது ஆணையாக உண்மை. தேவி, இனி உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன்.
அப்படியா? என் மீது தங்களின் அருட்கடாட்சம் பட்டதற்கு நன்றி. நான் என்ன செய்வேன்?
தேவி, ஏய் தேவி, என் மீது நீர்த்துளிகளை எல்லாம் தெளிக்காதே இப்படி.
என்னடா இது? சற்று முன்னர் இருவரும் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு நான் வரலை நான் வரலை என்றார்கள். நாம் இங்கே வந்து இந்த சிறிது நேரத்திற்குள் என்ன நடந்திருக்கும்? இப்போது சிறு பிள்ளைகள் போல குதூகலித்து மகிழ்ந்து கடல் அலைகளுடன் விளையாடுகிறார்கள். சரி, நாமும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். அண்ணா, அண்ணி, நானும் உங்களுடன் வருகிறேன்.
வா 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 வா.
முத்தமிழும் சங்கும் முழங்கும் கடல் நகரம், முத்தமிழும் பொங்கி விளங்கும் புகார் நகரம், நட்டோர் புகும் புகார் நன்னார் வந்துட்புகார், கெட்டு பிற நகரம் கிட்டார் அப்புகார் நகரம்.
என்னை காணவா? யாராக இருக்கும்? எங்கிருந்து வருகிறார் என இவரும் சொன்னாரா?
ஆமாம், தங்களை காண வேண்டும் என்றுதான் கூறினார். எங்கிருந்து என்ற விவரம் எல்லாம் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை அம்மா.
சரி, தாகசாந்தி செய்து அவரை அமரச் சொல். இதோ நான் குழந்தையை தொட்டிலில் இட்டு விட்டு வருகிறேன். டே டே கண்ணா, ராஜா குட்டி சமத்தில்ல, நன்றாக ஆட்டி விடுகிறேன், அழாமல் உறங்கு. உன் தாயையும் காண்பதற்கு யாரோ ஒருவர் வந்திருக்கிறாராம். அவர் வரும் செய்தி வருமா வருமா என்று நானும் தவியாய் தவிக்கின்றேன். இவர் யாரென போய் பார்ப்போம்.
வணக்கம், நான் செழியன்.
வணக்கம். இதுவரை நான் தங்களை சந்தித்ததே இல்லையே. நீங்கள் நீங்கள்
நான் நாராயணனின் நண்பன். முன்பு ஒரு முறை வந்திருக்கிறேன், உங்கள் தாயாரைத்தான் சந்திக்க முடிந்தது.
ஓஹோ, அந்த புண்ணியவான் தாங்கள் தானா? என் தாயை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்த நஞ்சு செய்தியை கொண்டு வந்தவர் தாங்கள் தானா? எங்கே உங்கள் நண்பர்? அவரை வர சொல்லுங்கள். முன்பு தாங்கள் தாங்கி வந்த செய்தியால் என் தாயை இழந்து நிற்கிறேன். இப்பொழுது யாரை யமன் உலகம் அனுப்ப வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
சகோதரி, தங்கள் தாயார் இறந்து விட்டார்கள். அந்த பரிதாபம், புண்ணியவதி, கொள்கைவாதி, பொருளுக்கு ஆசைப்படாதவர். நாராயணன் அனுப்பிய பொருளுடன் நான் வந்தபோது கையால் கூட அதை பெற மறுத்துவிட்டார். தாங்களும் அதை விரும்ப மாட்டீர்கள் என சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். எப்படி எப்படி நடந்தது? என்ன ஆயிற்று?
அன்பு மகன் திருக்குமரன் பிறந்த போதும் அவர் காண வரவில்லை. வியாபார நிமித்தம் என எண்ணினேன். பெயர் வைக்கும் வைபவத்திற்கும் வராது கலங்கிய போது அவர் இனி வரப்போவதில்லை, உன் வாழ்வும் இனி செழிக்கப் போவதில்லை என சொல்லி கதறினாள் என் தாய். நானும் உங்களை அனாதையாக விட்டு செல்கிறேன் என மருகியே மாய்ந்து போனாள் என் தாய்.
என்ன, நாராயணன் இங்கு வரவே இல்லையா? உங்கள் தாயாரை சந்தித்த பின் பணி நிமித்தம் நானும் கடல் கடந்து சென்று விட்டேன். வந்தவுடன் நண்பனை காண எண்ணிய போது அவனிட்ட பணியை நான் நிறைவேற்றாது சென்றது. எனவே அதனை மீண்டும் எடுத்து வந்தேன். இந்தாருங்கள் அம்மா, அவன் அளித்த திரவியங்கள். இந்த இறங்கத்தக்க சூழலிலும் தாங்கள் இதனை மறுக்க கூடாது சகோதரி, பெற்றுக் கொள்ளுங்கள்.
இல்லை, வேண்டாம் சகோதரரே, வேண்டாம். இதனை எதிர்பார்த்து நான் அவர் மீது காதல் கொள்ளவில்லை. நான் மண்பாண்டங்கள் செய்து விற்று என் மகனை ஆளாக்குவேன். இதை நான் பெற்றுக் கொண்டால் ஓரார் சொன்னார்களே, பொருளுக்காகத்தான் நான் அவருக்கு பிள்ளை பெற்றதாக. ஐயோ, அச்சொற்கள் உண்மையாகிவிடும். இப்பொழுது குமரன் சிறுவன் எழுந்து நடந்து என் தந்தை எங்கே என்று என்னை சுடு சொற்களால் வதைக்கும் முன்னராவது உங்கள் நண்பரை வந்து என்னை காண. ஐயோ, இல்லை இல்லை, அவர் விரும்பிய அவரின் வாரிசை காண சொல்லுங்கள். அவர் பிள்ளை அப்பா என்று அழைப்பதை காது குளிரை கேட்டுவிட்டு செல்ல சொல்லுங்கள். அது அது ஒன்றே போதும், எனக்கு அது ஒன்றே போதும்.
சகோதரி, சகோதரி, தங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும். நான் நாராயணனிடம் தங்கள் நிலையை எடுத்துரைக்கிறேன். நான் வருகிறேன்.
செல்வத்தை பெற்றாலும் இழந்தாலும் துன்பம் என்பது போல அல்லவா என் நிலை உள்ளது கடவுளே?
இன்மை இழிவா உடைமை உயிர் கச்சோ, மண்ணல் சிறிதாய் மயக்கும் பெரிதாகி, புண்மை புறுக்கும் புறையில் பொருளே, துண்ணாது ஒளியதார் துறவா விடுமிது.
ஒருவனுக்கு வறுமை மிகவும் இழிவை தரும். செல்வத்தை பெற்ற போதோ அச்செல்வம் அச்சம் தரும். அது ஒருவரிடம் நிலைத்து நிற்பதும் இல்லை. இல்லாத போதும் துன்பம், அச்செல்வத்தை பெற்றிருக்கும் போதும் துன்பம். எனவே இந்த மேன்மையற்ற பொருள் மீது பற்றுக்கொள்ளாது துறவு மனப்பாங்குடன் வாழ்வதே சிறந்தது.
நானும் அனுதினம் தாலை உலகத்தில் உன்னை பார்க்கிறேன். ஏதோ இழந்துவிட்ட தவிப்பு உன் கண்களில் நிழலாடுகிறது. என்னம்மா?
அம்மா, ஆறுதலுக்கு அன்னை மடியையும் இழந்து அனாதையாய் தவிக்கும் அபலை நான்.
குழந்தாய், அப்படி சொல்லாது. லோகனாகி அனைத்து உயிர்களுக்கும் தாயாம் கற்பக ரட்சகாம்பாள் கோயிலில் அமர்ந்து அனாதை என்று சொல்லாதே. தாய் அவளே இருக்கிறாள்.
அதுதான் அம்மா, அன்றாடம் அவளிடமே வந்து நீதி கேட்டு அமர்ந்து வருகிறேன்.
திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை. அவளை நம்பு, உன்னை காத்து கரை சேர்ப்பாள். அம்மா, மனபாரம் குறையும் என்று எண்ணினால் என்னிடம் உன் நிலையை எடுத்து சொல்.
உயிரற்ற மண்ணின் தன்மையை உணர்ந்து மண்பாண்டங்களை உருவாக்குபவள் நான். உயிருள்ள ஒரு மனிதன் உள்ளத்தை உணர்ந்து கொள்ளாது ஒரு உயிர் பாத்திரத்தை எனக்குள் வளைத்து விட்டேன் தாயே. அதை கையிலேந்தி நொறுங்கி விடாது அவனிடம் ஒப்படைக்கப்படாத பாடுபட்டு வருகிறேன். நாங்கள் உயிர் வாழ்வதற்கும் எங்கள் தொழிலுக்கும் இந்த காளிய மண் தான் சான்றாக இருந்தான். ஆனால் இன்று இருவருமே மௌனம் சாதிக்கிறார்களே.
ஈஸ்வரி தாயே, இந்த சின்ன வயதுக்குள் இந்த பெண்ணுக்கு இத்தகைய துன்பம் ஏன்? தாயும் தந்தையும் மகவுமாய் உன் ஆலயத்தில் மகிழ்ச்சி பொங்க வலவர வேண்டியவர்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கிறாயே. விரைந்து உன் விளையாட்டை முடித்துக் கொண்டு அருள் தாரும் அம்மா. அம்மா, உன் குழந்தை எங்கே? அவர் தந்தை
பள்ளிக்கு சென்றிருக்கிறான் அம்மா. அவன் தந்தை இப்புகாரின் புகழ்பெற்ற பொன் வணிகருள் ஒருவர். தந்தை எனும் பதவிக்காய் என்னிடம் தவித்து சரண் புகுந்தவர். இன்று முதல் மனைவியின் வாழ்க்கை, உற்றாரின் ஏச்சு பேச்சு, வியாபாரம் என ஏதேதோ காரணம் கூறி வரவே இல்லை அம்மா.
எல்லாம் என்னை விதி வந்து வீரியத்துடன் அழுத்தினால் சின்ன பெண் நீ என்ன செய்ய முடியும்?
விளை பயனா, என்னை இப்படி ஓட ஓட விரட்டுகிறது, அவ்வளவு கொடுமையானதா அது?
ஆம் மகளே, எல்லாம் ஊழை, வித்தின்றி விதி இல்லை.
முற்பிறப்பில் செய்த தவப்பெயன் இல்லாதவர்கள் பொருளை பெறுவதற்கும் அவற்றால் இன்பம் துய்த்தற்கும் முயன்று அவற்றை பெறாது துன்புறுவர். இது எப்படி இருக்கிறது என்றால், நிலத்தில் விதைக்க சிறிதும் விதை இல்லாமலே எருதுகளை ஏற்பூட்டி ஆழமாக உழுது பயிரை விளைவிக்க முயற்சி செய்வதை போன்றிருக்கிறது.
உயர்த்து ஒன்றியேர் தந்து உழவுழுது ஆற்றவும் வித்தின்றி பைங்கூழ் விளை குரல் என ஒக்கும் மெய்த்தவம் இல்லார் பொருளோடு போகங்கட்கு எய்த்து உழந்தே தான் இடர்படுமாறே.
என்னதான் வினையாக இருக்கட்டும், என் மகனை இதுவரை வந்து காணக்கூட விடாமல் அடியோடு ஒதுக்கிவிடவா செய்துவிடும் அந்த பாழாய் போன விதி.
கரிகாலம், மகாலட்சுமி மாதிரி இருக்கும் உன்னையா ஒதுக்கிவிட்டான்? குழந்தையும் காண வரவில்லை என்றால் இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது. சாதி கட்டுப்பாடு, வியாபாரம் சுணக்கம் இதற்காக கலங்கி இருக்கிறான். ஒன்று கேட்கிறேன், ஏற்கனவே மனமானவன் என்று தெரிந்துமா நீ அவன் விருப்பத்தை ஏற்றாய்?
ஆமாம் தாய், அதுதான் நான் செய்த பெருந்தவறு. அவரது முதல் மனைவியின் மனம் துடித்த தவிப்புதான் தண்டனையாய் மாறி என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது. அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. வாரிசு வேண்டி உன்னை மணக்கிறேன் என்ற போது என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் இப்போது நிற்கதியாய் நிற்கிறேன் அம்மா, நிற்கதியாய் நிற்கிறேன்.
அவனை சுடாவிட்டாலும் தன் தந்தை பதவி நிலைநாட்ட தனக்கு வாரிசு வேணும் என்ற எண்ணம் மேலிட்டால் நிச்சயம் ஒரு நாள் வருவான்.
தெய்வ சன்னதியில் தெய்வ வாக்காக படுகிறது தங்களின் வார்த்தைகள். அவர் நிச்சயம் வருவாரா, எங்களை ஏற்பாரா? அந்த நாளுக்காகவே தவமாய் தவம் இருக்கிறேன் அம்மா, தவமாய் தவம்
இருக்கிறேன். முறையீடு, அவள் பொறுப்பாத கமலங்களில் சரணடை. பொன் வணிகனோடு நீ பொருந்தி வாழ புகலிடம் அளிப்பாள். ஆறுதல் மகளை, ஆறுதல் கொள்.
ஆகட்டும் தாயே.
அம்மா, நான் உன் பள்ளிக்கு சென்றதீரேன்.
போய்வா மகனே, நீ நன்கு படிக்க வேண்டும். நீ கற்கும் கல்விதான் இச்சமுதாயத்தில் நம்மை தலைநிமிர செய்யும்.
சரியம்மா, தங்கள் விருப்பப்படி நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் தாங்கள் தான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை.
கண்ணே, மீண்டும் அக்கேள்வியை கேட்டு பாறாங்கெல்லாம் என் மனதை கணக்க செய்து விடாதே.
நான் இருக்கிறேன், உங்களை வருத்தமுடைய செய்ய மாட்டேன். நீங்களும் என் ஆவலை விரைந்து நிறைவேற்ற வேண்டும்.
சரியப்பா, விரைவில் முயற்சி செய்கிறேன். நீ பாடசாலைக்கு சென்று வா மகனே.
சரியம்மா, நான் சென்ற பின் தனித்து அழக்கூடாது. மனிதர் கூடாரம் சென்று பாத்திரங்கள் வணியுங்கள். மாலையில் நானும் தங்களுடன் இணைந்து செய்கிறேன். இந்த வார சந்தைக்கு அதிக பொருட்கள் கொண்டு செல்வோம்.
ஆகட்டும் மகனே, நீ சென்று வா. வாரச்சந்தை நினைவு வந்துவிட்டது. தந்தையை போலவே வியாபார புத்தி ஏன் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது? என் பிள்ளை அப்படி என்ன ஆசைப்படுகிறான்? பெற்ற தகப்பன் யாரென அறிய அவனுக்கு உரிமை இல்லையா? தாய்தானே தந்தையை இணங்காட்ட வேண்டும். உலக வழக்கும் அதுதானே? உலக வழக்கை பற்றி பேச எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அடுத்தவளின் கணவனை மணப்பது தவறு என்று சொன்ன உலக வழக்கை நான் கடைபிடித்தேனா? எனக்கு மட்டும் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என நினைப்பதற்கு எவ்வளவு சுயநலம் எனக்கு! எல்லாம் எல்லாம் அந்த பாவி மனுஷனால் வந்தது. அவரை அவரை ஏன் நான் அவரை திட்ட வேண்டும்? அவர் அவர் மிகவும் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். அன்பையும் காதலையும் திகட்ட திகட்ட ஒரு சேர தந்தவர். திரும்பவும் அவர் எனக்கு கிடைப்பார், நிச்சயம் கிடைப்பார். அவர் பற்று காரணமாக எய்திய தீவினையை மீண்டும் அப்பற்று காரணமாகவே இருந்தும் போக்கும் முயற்சியை போல் அவரது நினைவிலேயே வாழ்ந்து திரும்பவும் அவரை நான் பெறுவேன். நிச்சயம் அவரை நான் பெறுவேன்.
பாவம் பேதை பெண், பற்று காரணமாக இழந்ததை மீண்டும் அதே பற்றால் பெறப்போகிறாளாம். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவன் ஆடையில் படிந்த இரத்தக்கரையை போக்க அந்த ஆடையை இரத்தத்திலேயே முக்கி தோய்த்து கழுவுதல் போல் இருக்கின்றது.
உற்ற உதிரம் ஒழிப்பான் கலிங்கத்தை மற்றது தோய்த்து கழுவுதல் எனவோக்கும் பற்றின ஆகிய பாவத்தை மீட்டும் பற்றோடு நின்று பறை குறுமாறு.
ஏயா, கடவுளிய பரபரப்பா இருக்கே. வருஷம் பிறப்போ கல்யாண மாதமோ கூட இல்லையே, ஆனா மக்கள் கூட்டம் இன்னைக்கு முட்டி மோதுது. பத்தாக்குறைக்கு நாளை இடைவெளியே இல்லாம கடைக்கு வரணுமாமே.
ஆமையா, விவரம் தெரியாதா உனக்கு? நாளைக்கு அட்சய திருதியை.
என்னது அட்சய திருதியா? அப்படின்னா
யாருக்கு தெரியும்? அன்னைக்கு தங்கம் வாங்கினா வருஷம் பூரா தங்கம் வாங்கி குவிக்க முடியுமா?
இது என்னையா வேடிக்கை? என்னவோ வருஷம் பிறப்புனா புதுசா உடுத்துறா வருஷம் பூரா உடுத்தலாம் சிறுபிள்ள விளையாட்டு அவள் இருக்கு.
ஏ யாரியா நீ, சமயத்துல நீ கூட நல்லாத்தான் ஏன் யோசனை பண்ற? அதோ பண்டிதர் வர்றாரு பாரு, அவருகிட்டயே நம்ம சந்தேகத்தை கேட்டுருவோம்.
வணக்கம், வாங்க பண்டிதரே. முதலாளி வர்ற நேரம் தான், இவனுக்கு ஏதோ தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாம், கொஞ்சம் சொல்லுங்களே.
வணக்கம், என்ன தெரிஞ்சுக்கணும், எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்?
ஐயா, நாளைக்கு ஏதோ விசேஷமாமே, என்னமோ அட்சய கிட்சின்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல.
நாளை அட்சய திருதியை. அட்சயம் என்றால் குறைவில்லாத தொடர்ந்து வளர்வது, திருதியை என்றால் மூன்றாவது என்றும் பொருள். சித்திரை மாதத்தில் அமாவாசை கழிந்து வரும் மூன்றாவது நாள் தான் அட்சய திருதியை என வழங்கப்படுகிறது.
அப்படியா சமாச்சாரம்? அதுதான் அன்னைக்கு பொண்ணு வாங்கினா தொடர்ந்து வாங்குறதுன்னு நிறைய பேர் வர்றாங்களா?
இந்த நாளில் குரு பகவானின் அருள் பெற்ற உலோகமான தங்கத்தை வாங்குவது சிறப்பு என்று ஒரு ஐதீகம் உண்டு. அதற்காக தங்கத்தை வாங்குவது ஒன்றுதான் இந்த நாளின் சிறப்பு என்று கூறுவது வேதம்.
நல்லா சொன்னீங்கயா, இந்த நாள்ல தங்கம் வாங்கலைன்னா அவ்வளவுதான் என்கிறார் போல் என் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வேற ஏதாவது சிறப்பு இருக்கா இதை பத்தி?
உண்டு. மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்த நாள் அட்சய திருதி. அதனால் திருமணம் செய்வதற்கு உகந்த நாள் என்பர் பெரியோர்.
அடாடா, தை மாசம் தானே எனக்கு கல்யாணம். சொக்கநாதர் மீனாட்சியை கட்டிக்கிட்ட நாள் தெரிஞ்சிருந்தா ரெண்டு மாசம் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேனே. ஒருத்தரும் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே.
இப்ப என்ன மோசம் போச்சு? இன்னொரு தடவை தங்கச்சி கழுத்துல தாலியா கட்டு.
மணநாள் எப்போதும் நடந்தாலும் சிறப்பு தான். நீ ஒன்றும் மனவருத்தம் கொள்ளாதே. பொதுவாகவே எல்லா சுபகாரியங்களுக்கும் உகந்த நாள் இது என்று நம்புகிறார்கள்.
வேற என்னலாங்கயா பண்ணலாம்?
கல்வி மற்றும் கலைகளில் அன்று பயிற்சி தொடங்குவர். புதிய துணிகள், வீடு மனைகள் வாங்கலாம். செல்வம் செழித்தோங்க வியாபாரத்தில் பல துறைகளில் முதலீடு செய்யலாம். இந்த நாள் பரமசிவனுக்கு மிகவும் உகந்த நாள்.
அப்படியா?
ஆமாம். சிவனை நினைத்து ஆலமர இலையில் மிருத்துஞ்சய மந்திரத்தை ஜபித்து வியாதியஸ்தர்களின் தலையடியில் வைத்தால் வியாதி விரைவில் குணமாகும். குழந்தைகளின் தலையடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும்.
பிள்ளைகளுக்கு நல்லதுனா உடனே செஞ்சிடணும்.
இந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமை பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி ஆசி பெறுவதாகும்.
தங்கத்தை தான் வாங்க முடியல, தாய் பேப்பை காலில் விழுந்து ஆசியாவது வாங்கலாம். அதுதான் நமக்கு இலவசமா உள்ளன்போட கிடைக்கிற சம்பத்து.
சரியாக சொன்னாய் தம்பி. தங்கம் வாங்கினால் மட்டுமே என்றில்லை, அன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும்.
ஏ, நல்ல ஏற்பாடாவது இருக்கு. வீடு சும்மா கலகலன்னு இருக்குமே. அது எடுத்து விளையாடுற பிள்ளைகளுக்கு சிரிப்பு சத்தம் அந்த சோழி குழுங்கள மாதிரியே கேட்கும்.
எந்த பண்டிகைனா என்னையா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் லட்ச அடிப்படையான விஷயம். என்னையா நான் சொல்றது சரிதானே?
மிக சரியாக சொன்னாய். மனச சந்தோஷமா வச்சுக்கணும்னா எதிர்ப்பு இல்லாம இருக்கணும். சத்ரு சாந்தி பூஜைக்கும் இந்த நாள் உகந்தது. இதனால் எதிரிகளின் தொல்லை இருக்காது.
பாருடா, உத்த கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஆகுது. பூஜை போட்ட வேண்டியதுதான்.
கூடவே மிருத சஞ்சீவனி மந்திரம் தெரிந்தவர்கள் அட்சய திருதி என்று அதை நிறைய தரம் ஜபிக்கணும். அதனால் வியாதிகளின் வீரியம் குறையும்.
நோய் குணமாகும்னா நோகாம நோன்பு இருக்க வேண்டியதானே.
அப்புறம் இந்நாள்தான் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் பிறந்த தினம். அன்று பரசுராம ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது.
அடேங்க அப்பா, ஒரு நாள்ல இம்புட்டு மகத்துவம் இருக்கா? அதுதான் அம்புட்டு ஜனமும் இம்புட்டு முக்கியத்துவம் கொடுக்குது.
நன்றி பண்டிதரே, எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. முதலாளி வர்றது மாதிரி தெரியுது. நீங்க அவரை பாருங்க, இப்பெல்லாம் சுரத்தே இல்லாத மாதிரி முதலாளி வந்து போறாரு.
சரி, நலமே விளையட்டும். நான் நாராயணனை காண செல்கிறேன்.
அம்மா, இப்படி வந்து நில்லுங்கள்.
எதற்காக கண்ணே?
அம்மா, இன்று அச்சய திருதி நன்னாளா? பெற்றோர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றால் வளங்கள் வந்து சேரும் என்று எங்கள் வாத்தியார் சொன்னார். அதனால் தான் அம்மா.
நீ மகராசராக இருப்பாய் என் கண்ணே.
அம்மா, இன்றாவது சொல்லக்கூடாதா? நானும் எத்தனை முறை கேட்கிறேன், என் தந்தை எப்போது வருவார் என்று.
அது அது வந்து விடுவார் கண்ணே. ஆம், கண்டிப்பாக வந்து விடுவார். கடல் கடந்து மரக்களங்களில் வியாபாரத்திற்கு செல்பவர்கள் இந்த நாடு இந்த மொழி என்று குறிப்பிட்டு செல்ல முடியாது. நாட்கணக்கில் செல்வர். பொன் வணிகரான உன் தந்தை போகாத வணிகம் போயுள்ளார்கப்பா. இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து விடுவார் அப்பா, கண்டிப்பாக வந்து விடுவார்.
போங்கலம்மா, இதேதான் தொடர்ந்து கூறி வருகிறீர்கள். என்னுடன் பதிலும் மாணவர்கள் தந்தையார் அதை வாங்கி தந்தார், இதை வாங்கி தந்தார் என்று கூறும் போதெல்லாம் என் மனம் இயங்குகிறதம்மா.
ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் செல்வ மகனுக்கு பதில் கூற முடியாத நிலையில் என்னை நிற்க வைத்து யாரை நான் குறை கூறுவது? கடவுளே, பிதியையா அல்லது தடுமாறிய என் மதியையா?
அம்மா அழாதீர்கள், தந்தைதான் வியாபாரத்திற்காக சென்றுள்ளார். அவர் வழி உறவினர்கள் கூட யாரும் இல்லையா? இதுவரை யாரையும் நீங்கள் உறவென்று எனக்கு காட்டியதில்லை. என்னை தேடி யாரும் வரவும் இல்லை.
செல்வா, என் கண்ணே, நாம் திக்கற்ற நிலையில் இருக்கின்றோம். உறவுகளும் துன்பத்த நேரத்தில் வருவதில்லை மகனே. நமக்கு தெய்வம் தான் துணை. குமரா, நீ பள்ளிக்கு சென்று படித்து பெரியவனாக வந்துவிட்டால் உன் தந்தையும் உன்னை காண ஓடோடி வருவார் கண்ணே. ஓடோடி வருவார்.
அம்மா, நான் பள்ளிக்கு செல்கிறேன், நீங்கள் வருந்த வேண்டாம்.
போய்வா மகனே, போய்வா. கைப்பொருளை இழந்து கலங்கி நிற்கும் எனக்கு விமோச்சனம் எப்போது தாய்? லோகமாதா, உன் திருவருளும் எங்கள் திசை நோக்கி எப்பொழுது வரும்?
கைப்பொருளை இழந்து வறுமையுற்றோம், எம் நிலையை காணீர் எனக் கூறினால் மிக மிக நெருங்கிய சுற்றமாக இருந்தாலும் உதவி கிடைக்காது. மாறாக சுற்றத்தார் தனியிடம் சென்று நமது வறுமையை பிறரிடம் கூறி இகழ்ந்து மகிழ்வர்.
கெட்டேம் இது எம் நிலை என்று சார்தற் கண் நட்டவர் அல்லார் நனிமிகுபவர் சுற்றம் பெற்றது சொல்லி பெரிது இகழ்ந்து ஆற்றவும் எட்ட வந்து ஓரிடத்து நிற்பவே
தாயே பராசக்தி பரதேவதியே எல்லோரையும் காப்பாட்டுமா ஈஸ்வரி.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
அவள் வருவாளா என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா? ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாலா.